அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வான் அலைகளினூடாக தவழ்ந்து வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்புக்கினிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை 2023 ஆம் ஆண்டு, நிகழ்ச்சியிலே இன்று வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்பா. அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆட்டின் புறத்தாட்டில் போய் பெறுவதவன். அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆட்டின் புறத்தாட்டில் போய் பெறுவதவன். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். அறநெறி தவறாது இல்வாழ்க்கையை ஒருவன் நடாத்தி வருவானால் அவன் வேறு நெறியிலே போய் என்ன பயனை பெறப் போகின்றான் என விளக்கம் தருகின்றனர். இல்வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று பிற வாழ்வு நெறிகளில் பெற முடியும் என்பதில்லை. பண்புடைய இல்வாழ்க்கையே மேம்பாடான வாழ்வு நெறியாகும். அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆட்டின் புறத்தாட்டில் போய் பெறுவது அவன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக திருவுளருடைய திருமந்திர பாடல்களினுடைய சிறப்பு இயல்புகளை நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறிமுறைகள் என்ற புறன்மையில் இன்று நாம் சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் உலக பொதுமறை நூலாகும். இந்நூல் இறைநூல், தமிழ் சாத்திரம், தமிழ் 3000, மந்திரமாலை என்னும் பல பெயர்களால் சூட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது சைவ திருமுறைகள் 12 நூல் 10வது திருமுறையாக உள்ளது திருமந்திரம். இந்நூலானது பகுத்தறிவு கோட்பாட்டுடன் அணுகும்போது பகுத்தறிவு நூலாகவும், ஆன்மீக கோட்பாட்டுடன் அணுகும்போது ஆன்மீக நூலாகவும் விளங்குகின்றது. பன்னெடுங்காலமாக ஆன்மீகத்தின் தோற்றுவாயாக திகழ்ந்த இந்திய நாடு ஆன்மீக நெறிகளை உலகமெங்கும் பரவச் செய்து ஆன்மீக நெறியிலும் அற நெறியிலும் மக்கள் தழைத்துவங்கியதால் அறை நெறி பிறழாது செம்மை நிலை அடைந்தனர். இருப்பினும் அண்மை காலமாக மக்கள் இந்நெறியில் இருந்து தவறியும் அமைதியையும் இழந்து மக்கள் வாழ்க்கை சீரழிவை நோக்கி பயணம் செய்கின்றனர். இந்நிலையிலிருந்து விடுபடவும் மன அமைதியுடன் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திட திருமூலர் அவர்கள் பொது உடைமை நோக்கில் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் அறநெறி தத்துவங்களை கூறியிருக்கிறார். அதை இந்த உரையின் மூலம், இந்த பேச்சின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவே இதை ஒரு கருத்தாக முனைந்திருக்கிறோம். இதை வெளிக்கொணர்வதே இந்த ஆய்வின் உரையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் சைவ திருமுறைகள் 12 நூல் 10வது திருமுறையாக உள்ளது திருமந்திரம். தென்றமிழ் பயன் என்று சேக்கிழார் பெருமான் இதை கொண்டாடுகிறார். அந்த சேக்கிழார் பெருமானால் பாராட்டப்பட்ட திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமூலர் முனிவரை நினைத்து நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று நாவார இசைத்து மனமுருகி பாடியிருக்கிறார். இறை உணர்வை தமிழகத்தில் பரப்புவதற்காகவே தாம் பிறந்ததாக அவர் பறைசாற்றுகின்றார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று கூறிய திருமூலர் தவத்தின் பெருமையை உணர்ந்த தவ சக்கரவர்த்தி ஆவார். அதனால் சிவபெருமானே அவருக்கு தவ பெருமான் என்ற பட்டத்தையும் அளித்திருக்கிறார். நிலையாமை, பஞ்சமா பாதங்கள், அறவழி செயல், குருசீடர் இயல்பு அதாவது ஆசிரியர் மாணவர் இயல்பு, ஆசை அருமின்கள் தாம் எழுதிய திருமந்திர பாடல் வழியாக எடுத்துரைக்கின்றார். திருமந்திரத்தில் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை என நிலையாமை பற்றி கூறுகின்றார் திருமூலர். யாக்கை என்பதற்கு சுட்டப்பட்டது என்பது பொருள். அதாவது யாக்கை என்பது கட்டப்பட்டது என்று பொருள். ஏழு தாதுக்களால் கட்டப்பட்ட இவ்வுடம்பு நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு போவேன், நான் யார் என்ற வினாவிற்கு விடையளிக்கும் விதமாக கூறியுள்ளார் திருமூலர். பசு பதி பாசம் என்கிறார். உயிர் இல்லா உடல் நிலைத்து நிற்காது. இந்த உடம்பானது அழியும் தன்மை வாய்ந்தது. இளமையும் எப்போதும் நிலைத்து நிற்காது, செல்வமும் அவ்வாறே. இன்று ஒருவரிடத்தில் இருந்தால் நாளை வேறொருவரிடம் இருக்கும். செல்வமானது சகடகால் போல மாறி 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 பயணம் செய்யும் என்றும், இவையே எல்லாமே நிலைப்புத்தன்மையற்றது என்று திருமூலர் கூறுகிறார். எனவே மக்களானவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு என்ற துன்பத்தில் உழலாமல் இருக்க இறைவனை வழிபட்டு அறநெறியில் அற வழியில் செல்ல வேண்டும் என்பதே அவரின் கூற்றாக அமைந்திருக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று திருமூலர் கூறுகிறார். இவ்வாறாக திருமூலர் உடல், உயிர், இளமை, செல்வம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நிலைப்புத்தன்மை அற்றது என்று கூறுகிறார். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, திருமந்திரம் போன்ற அற இலக்கிய நூல்களிலும் பஞ்சமா பாதங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் செய்யத்தகாத இழிவான செயல்களை தான் பஞ்சமா பாதங்கள் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீகொலையே கழுவு கட்காமம், பொய்கூறல், மலையான பாதக அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து பஞ்சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான அந்த திருத்தலே என்கிறது திருமந்திரம். அதாவது கொலை, களவு, கள், காமம், பொய்கூறல் ஆகிய ஐந்து மாபெரும் பாதகங்களாகும். அப்பாதகச் செயலை செய்வதை தவிர்த்து தலையின் மேல் இறைவன் திருவடிகளை சூடி எல்லாம் உள்ள இறைவனின் இன்பத்தை பெற்று இப்பாவ காரியங்களால் வரும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு பேரின்பம் அடைய வேண்டும் என்பதே திருமூலரின் கருத்தாக அமைந்திருக்கிறது. அற வழி செயல் பற்றியும் மிக அழுத்தம் திருத்தமாக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெள்ளடி மலை போல கூறுகிறார் திருமூலர். அறம் என்ற சொல் பரந்து விரிந்த பொருளுடையது. திருக்குறளில் அறத்துப்பால் என்ற தனி அதிகாரமே உள்ளது. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று வள்ளுவரின் வரிக்கேற்ப திருமூலரின் பாடல் உரையும் ஊத்துப்போகிறது பாருங்களேன். காக்கும் இடுமின் அவரிவர் என்னென்மின் பார்த்திருந்து துன்மின் பழம்பொருள் போற்றின்பின் வேட்கை உடையீர் விரிந்துள்ளை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்ற பாடல் வரியில் காக்கையானது உணவை கண்டபோது மறைத்து வைக்காமல் அனைத்து காகங்களையும் அழைத்து பகுத்துண்ணும் பழக்கமும் வழக்கமும் கொண்டது. இதனால் மனித தர்மமானது செல்வம் பெருகியவன் செல்வத்தின் பயன் அடுத்தவருக்கு பகிர்ந்து அளித்தலே ஆகும் என்றும், அதுவே அறவழி செயலாகும் என்றும் மூலரும் வள்ளுவரும் காக்கையின் செயலை எடுத்துக்காட்டாக மனிதருக்கு கூறுகின்றார்கள். எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன நட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறியாரே என்ற பாடல் வரியில் செல்வமானது எட்டிப்பழம் போன்றது. எப்படி என்றால், வட்டி வாங்கி சேர்த்து பணத்தை பெருக்கும் வஞ்சக பாதகர்களுக்கு பணமானது எட்டிப்பழம் போல் அவர்கள் சேர்த்து பணம் யாருக்கும் பயன்படாமல் போவது போலாகும். அது மட்டுமல்லாது, அவர்கள் கொடிய நோய்களான இருமல், சோகை, ஈழை, வெப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அறம் செய்வாரை பாம்பு தீண்டாது இடி விழாது என்றும் கூறுகிறார். யாவர்க்கு மாமிரை அவர்க்கொரு பச்சிலை யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்கும் மாமுன்னும் போரொரு கைப்பிடி யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன்னுரை தானே என்ற பாடல் வரியில் ஒரு மனிதனின் அறச்செயல்களை பட்டியலிட்டு கூறுகிறார் திருமூலர். இறைவனை வணங்குவதற்காக ஒரு பச்சிலையும் பசுவுக்கு ஒரு வாயுணவும் தான் உண்ணும்போது பிறர்க்கு ஒரு கைப்பிடி உணவும் பிறரோடு பேசுவதற்கு இனிதான சொல்லும் என மனிதனுக்கே உரித்தான உன்னதமான செயல்களை கூறுகிறார் திருமூலர்.
உபதேசம் புகட்டியின் செவியேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கம் ஒரு கருணை எரிதன கருணி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குட நிலையும் பேராறு பேச்சுடையறு இடைபிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் துடுமுனை கவா மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நாங்கள் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய தமையில் விண்கள் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கடலை காரால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத ஜகாயன் குணத்தையும் கூறி இடை
இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் சகல உரிமைகளுடனும் சுதந்திரத்துடனும் வாழ்வதற்கான பாதையினை வகுப்பதில் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து செயற்பட்ட மாபெரும் தலைவர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்கள் தமிழ் மக்களால் தந்தை செல்வா என்று பாசத்துடனும் மதிப்புடனும் போற்றப்படுகின்ற தலைவர். தொலை நோக்கு பார்வையுடன் தூய்மையான அரசியல் தலைவராக விளங்கிய தந்தை செல்வா அவர்களின் செயற்பாடுகள் சிங்கள அரசு தலைவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருந்த போதும் மாற்றுக் கட்சி தலைவர்களாலும் மதிப்போடு நடத்தப்பட்ட மாண்புமிகு பெருமை மிக்க தலைவராக விளங்கினார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை அண்ணம்மா கணவதி பிள்ளை தம்பதிகளின் முதலாவது குழந்தையாக மலேசியா நாட்டில் ஈப்போ என்னும் நகரில் 1898 ஆண்டு பிறந்தார் தந்தை செல்வா அவர்கள். அவர் பிறந்த தேதி மார்ச் மாதம் 31 தேதி. தனது 4வது வயதிலேயே தாயாருடனும் 2 தம்பிமாருடனும் தங்கையுடனும் யாழ்ப்பாணத்தில் வந்து கல்வி கற்க தொடங்கினார். தெல்லிப்பளை அமெரிக்க மிஷன் பாடசாலை, தற்போது யூனியன் கல்லூரி என அழைக்கப்படுகிறது, ஆரம்ப கல்வியினை பெற்றுக்கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் கொழும்பு சென்ட் தோமஸ் கல்லூரியிலும் தனது உயர்கல்வியை தொடர்ந்து 1917 ஆண்டு ஆசிரிய பணியில் சேர்ந்தார் தந்தை செல்வா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம். கடந்த மார்ச் மாதம் 31 தேதி ஈழத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய பிறந்த தினம். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
அத்துடன் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்ட படிப்பினையும் மேற்கொண்டு ஓர் சட்டத்தரணியானார். தனது திறமையினால் குடியியல் சட்டத்துறையில் மிகச்சிறந்த சட்டத்தரணியாகிய வளர்ந்து அவரது காலத்தில் புகழ் பூத்த சட்ட வல்லுநர்களில் ஒருவராக பெயர் பெற்றார். குயின்ஸ் கவுன்சில் என கூறப்படும் ராணி வழக்கறிஞராகவும் கௌரவம் பெற்றார். அந்த காலத்தில் குற்றவியல் சட்டத்தில் மிக புகழ் பெற்று விளங்கியவரும் அரசாங்க சபையில் பருத்தித்துறை தொகுதி உறுப்பினராகவும் இருந்தவருமான ஜிஜி பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எனும் அரசியல் கட்சி உருவானது. அக்கட்சியில் ஆரம்ப கூட்டத்தில் தந்தை செல்வா அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். சோல்பெரி ஆணைக்குழுவின் முன்னிலையில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சாட்சியம் அளிப்பதில் அரும் பங்காற்றினார் தந்தை செல்வா. 1947 ஆண்டு இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அந்த தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெரு வெற்றி பெற்றது. தந்தை செல்வா அவர்கள் காங்கேசந்துறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். 48 ஆண்டு இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமையை மறுத்து அவர்களை நாடற்றவராக்கும் நோக்குடன் கொண்டு வரப்பட்ட சட்டம் நவம்பர் மாதம் அமலுக்கு வந்தது. அந்த சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வாக்களித்திருந்த போதிலும் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தினை எதிர்த்து எதுவும் பேசாதிருந்த நிலையில் சில நாட்களில் அரசுடன் சேர்ந்து அமைச்சர் பதவியினையும் பெற்றுக்கொண்டார் ஜிஜி அவர்கள். இந்த விடயம் தந்தை செல்வா அவர்களுக்கு மிகுந்த அதிருப்தியையும் வேதனையும் கொடுத்தது. கட்சியில் அபிப்பிராய பேதங்கள் எழத் தொடங்கின. தமிழ் மக்களின் உரிமைகளை காக்கவும் இழந்த உரிமைகளை வென்றெடுக்கவும் தனி இயக்கம் காண்பதை தவிர வேறு வழி இல்லை என தீர்மானித்து காங்கிரஸில் இருந்து வெளியேறினார் தந்தை செல்வா. தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சியினை ஸ்தாபித்து தமிழ் மக்களிடையே அறிமுகப்படுத்தும் பணியில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எங்கும் பயணம் செய்தார். காங்கிரஸ் ஆதரவாளர்களின் எதிர்ப்புகள் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. 52 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழரசு கட்சி திருகோணமலை, கோப்பாய் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. திருமலையில் திரு ராஜவரோதியம் அவர்களும், கோப்பாய் தொகுதியில் கோமான் வன்னியசிங்கம் அவர்களும் தமிழரசு கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார்கள். 56 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழரசு கட்சி இலங்கை தமிழர்களின் பெருவாரியான ஆதரவை பெற்று அரசல் கட்சியாக விளங்கியது. தந்தை செல்வா அவர்கள் இலங்கை தமிழ் இனத்தின் வழிநடத்தும் தவிர்க்க முடியாத தனித்துவமிக்க தலைவராக இருந்தார். 1970 பதவிக்கு வந்த ஸ்ரீமாவோ பண்டார நாயக் அவர்கள் 1972 இலங்கையை குடியரசாக்கும் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து முன்னைய அரசியல் அமைப்பில் இருந்த சில உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்தபோது தந்தை செல்வா அவர்களினால் பொறுக்க முடியாமல் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழ் மக்களின் ஆதரவு தனது கட்சியின் கொள்கைக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் முகமாக முடியுமானால் இடைத்தேர்தலை வைத்து என்னை வென்று காட்டுங்கள் என்று சவால் விட்டு பதவியை ராஜினாமா செய்தார். 1956 பிரதமராக பதவிக்கு வந்த SWRD பண்டார் நாயக்கா அவர்கள் சிங்களம் மட்டும் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார். இந்த சட்டத்துக்கு எதிராக தந்தை செல்வா தலைமையில் காளிமுக திடலில் சத்தியாகிரக போராட்டத்தினை மேற்கொண்டார்கள் தமிழ் தலைவர்களும் தொண்டர்களும். அந்த சாத்திய போராட்டத்துக்கு எதிராக அரசாங்கத்தால் அடக்குமுறை கட்டமிழ்த்து விடப்பட்டது. பின்னர் சிங்கள சிறையை வாகனங்களில் பொறிக்கும் நடவடிக்கை எதிராக தமிழ் பகுதி எங்கும் தந்தை செல்வா தலைமையில் போராட்டங்கள் இடம்பெற்றன. 1957 ஜூலை மாதம் பண்டா செல்வா ஒப்பந்தம் கையொப்பமானது. ஆனால் அந்த ஒப்பந்தம் சிங்கள பேரினவாதிகளின் எதிர்ப்பை அடுத்து ரத்து செய்யப்பட்டது. 1972 அரசியலில் மிகவும் இக்கட்டான காலகட்டமாக இருந்தபோது 25 வருடங்களாக தன்னை அரசியல் எதிரியாக எண்ணி செயல்பட்ட தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு தொண்டமான் அவர்களையும் தமிழ் மக்களின் நலன் கருதி ஒருங்கிணைத்து தமிழர் கூட்டணி என்னும் அமைப்பை தந்தை செல்வா உருவாக்கினார். இவ் அமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வட்டுக்கோட்டையில் ஒரு மாநாட்டை நடத்தி அதில் வட்டுக்கோட்டை தீர்மானம் எனப்படும் வரலாற்று முக்கியம் வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அத்தீர்மானத்தின் மூலம் இலங்கையில் தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுய நிர்ணய உரிமையில் அடிப்படை சுதந்திர இறைமையுள்ள மத சார்பற்ற சோசியலிச தமிழீழ நாட்டை மீள்விக்க வேண்டும் என பிரகடனம் செய்யப்பட்டது. அரசியல் ரீதியாக தமிழர் தாயகம் என்ற சொற்பிரயோகத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் தந்தை செல்வா அவர்கள். தமிழர் உரிமைகளை வென்றெடுப்பதில் தடைகளும் இடர்களும் கடுமையாக இருப்பதை உணர்ந்தமையால் இனிமேல் தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஏமாற்றத்தின் இறுதியில் வேதனையின் விளிம்பில் நின்று மொழிந்தவர் தந்தை செல்வா அவர்கள். அவர்களின் சமஷ்டி கொள்கையினை சிங்கள அரசுகள் அன்றே ஏற்றுக்கொண்டிருந்தால் இதுவரை ஏற்பட்ட அழிவுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். முழு நாடுமே சுவீட்சியம் அடைந்திருக்கும். எல்லா இனங்களும் ஒற்றுமையாக நல்லெண்ணத்துடன் வாழ்ந்திருந்திருக்க கூடும். உலகத்திற்கே முன் உதாரணமாக கூட இருந்திருக்கலாம். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 20 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற 20 ஏப்ரல் மாதம் காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வடிவிலே